سبحان الله وبحمده سبحان الله العظيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اتقى الكلام كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வ லோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் முஃமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பேர். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கெக்னுகொல்ல பிரதேசத்தில் பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே பெண்களுக்கு இஸ்லாத்தின் போதனைகள் என்ற தலைப்பில் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் இந்த சத்தியத்துக்கு வெளியிலே இருக்கின்ற போது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை மட்டும் அல்லாஹ் அவனுடைய மிகப்பெரும் கிருபையினால் அவனுடைய மிகப்பெரும் கருணையினால் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கமாகிய இந்த தீனுல் இஸ்லாத்தில் இணைத்திருக்கின்றார். அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையினரில் நானும் நீங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையில் அந்த அல்லாஹ்வுக்கு என்றுமே நன்றியுள்ள அடியார்களாக இருக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அந்த சுவனம் செல்கிற சத்திய பாதையிலே இருக்கிற நாங்கள் எங்களை அடிக்கடி சுய விசாரணை செய்து கொண்டு எங்களிலே ஏற்படுகின்ற தவறுகள் பலவீனங்கள் பொடுபோக்குகளை களைந்து இந்த நேர்வழியில் தொடர்ந்தும் சீராகவும் நேராகவும் பயணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பிலும் கடமையிலும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி சொல்லுகிற போது பெண்களுக்கு நல்ல விதமாக உபதேசம் செய்யுங்கள், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் விலா எலும்புகளால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், விலா எலும்புகளில் தான் அதனுடைய உயர்ந்த பகுதி கோணலாக இருக்கிறது, அதனை நீ நிமித்த முற்பட்டால் அது உடைந்துவிடும், அதனை நிமித்தாமல் அப்படியே சும்மா விட்டுவிட்டாய் என்றால் கோணலாகவே தொடர்ந்து விட்டாய் என்றால் அது கோணலாகவே இருந்து கொண்டிருக்கும், எனவே நல்லுபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் விஷயமாக கூறினார்கள். புகாரியிலே 3331 இலக்கம் இந்த ஹதீஸ். எனவே பெண்களுக்கு அடிக்கடி உபதேசம் செய்யுங்கள். இதன் மூலம் அவர்களுடைய பலவீனங்கள், அவருடைய பொழுபோக்குகள், அலட்சியங்களை இல்லாமலாக்கி இந்த நேரான மார்க்கத்தில் சீராக அவர்கள் பயணிப்பதற்கு அது வழிவகுக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு இணங்க இப்படியான மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே இந்த சந்திப்பில் சுமார் ஒரு 15 விடயங்களை நான் உங்களுக்கு எட்டி வைக்க இருக்கின்றேன். அந்த 15 விடயங்களும் என்னவென்றால், பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் அவர்களுக்கு போதிக்கக்கூடிய விடயங்களை ஒரு சிறிய தொகுப்பாக உங்களுக்கு மத்தியிலே நான் முன்வைக்க இருக்கின்றேன். எனவே மிக கவனமாக அந்த விடயங்களை நீங்கள் உங்களுடைய காதுகளிலே எடுத்து உங்களுடைய மனதிலே நிறுத்தி வாழ்க்கையில் அதனை நடைமுறைப்படுத்துங்கள். முதலாவது விஷயம் என்னவென்றால், ஒரு பெண்ணை பொறுத்த மட்டும் அவளுடைய வீட்டின் நிர்வாகியாக அவள் தன் கணவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், பெண்களை நிர்வகிப்பவர்கள் அந்த நிர்வாகத்திற்கு தகுதியானவர்கள் ஆண்கள் தான். ஏன்? பிமா ஃபல்லல் அல்லாஹு பஅலஹும் அலா பஅல், ஒரு சிலரில் மற்ற சிலரை கொண்டு அல்லாஹ் சிறப்பாக்கியதன் மூலமும், வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்களுடைய சொத்து செல்வங்களிலிருந்து பெண்களுக்கு செலவு செய்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் பெண்களை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள் ஆண்களே என்று அல்லாஹு தஆலா 4:34 குறிப்பிடுகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், ஒரு ஆண்மகன் அவனுடைய குடும்பத்தாருக்கு கண்காணிப்பவனாக பொறுப்புதாரியாக இருக்கின்றான். அவன் தன்னுடைய குடும்பத்திலே உள்ள மனைவி மக்கள் எல்லோரையும் நிர்வகித்த விடயம் பற்றி அல்லாஹுவால் மறுமையில் விசாரிக்கப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே 7138 இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்கிறோம், சில பெண்களை ஆண்களையே நிர்வகிக்கிறவர்களாக, ஆண்களையே அடக்கி ஆளுகிறவர்களாக நடந்து கொள்வதை பார்க்கிறோம். அப்படியான குடும்பங்கள் சீராக சிறப்பாக சென்று விடுவதில்லை. கணவனுக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்களை அந்த பெண் செய்து கடைசியில் அவைகளெல்லாம் தோல்வியிலேயே முடிவடைவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அஃலஹ கவுமுன் வல்லவ் அம்ரஹும் பி இம்ராஅத்தின், எந்த ஒரு சமுதாயம் தங்களுடைய காரியங்களை பெண்களிடத்தில் ஒப்படைத்தார்களோ அந்த சமுதாயம் வெற்றி பெற்றதே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே பெண்கள் ஒரு காலமும் தன்னுடைய கணவனை மிஞ்சி, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தலைவனை மிஞ்சி வீட்டின் நிர்வாகத்தை பொறுப்பில் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், அவர்கள் தோல்வியிலே தான் போய் முடிவடைவார்கள் என்ற விஷயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதே விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா வெளிப்படையாகவே பேசுகிறான், ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என்று. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்றால், மனைவியை பொறுத்த மட்டிற்கும் கணவனின் வீட்டையும் பிள்ளைகளையும் நிர்வகிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை பொறுத்த மட்டிற்கும் அவளுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அவள் கணவன் கொண்டு வருவதை ஆக்கி கொடுப்பது, காட்சி கொடுப்பது, பிள்ளைகளை இப்படி ஏதோ அவர் கொண்டு வருகிற அந்த பொருட்களை பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுப்பது, இதுதான் தன்னுடைய பொறுப்பு என்று ஒரு பெண் இருந்துவிட முடியாது. கணவனின் வீட்டுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு மனைவி பொறுப்புதாரியாக இருக்கிறார். இந்த பொறுப்பில் கணவன் அலட்சியமாக இருந்தாலும், அது பற்றி அவர் விசாரிக்கவில்லை என்றாலும், இது பற்றிய விசாரணை மறுமையில் இடம்பெற இருக்கிறது. அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் மர்அத்து ராஇயத்துன் அலா அஹ்லி பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய வீட்டார் விடயத்திலே பொறுப்புதாரியாக இருக்கிறாள், கணவனுடைய பிள்ளைகளுக்கும் அவள் பொறுப்புதாரியாக இருக்கிறாள், அந்த கணவனுடைய வீட்டிலே உள்ளவர்கள் பற்றியும் அந்த வீட்டிலே உள்ள அவனுடைய பிள்ளைகளையும் அவள் எப்படி நிர்வகித்தாள் என்பது பற்றி அந்த மனைவி விசாரிக்கப்பட இருக்கிறாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே 7138 இலக்கத்தில் பதிவாயிருக்கின்றது. அன்புக்குரிய தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் ஆடை அணிவதற்கு கற்றுக் கொடுத்தீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடமைகளை சரியாக செய்வதற்கு கற்றுக் கொடுத்தீர்களா? அல்குர்ஆனை கற்றுக் கொடுத்தீர்களா? ஏனைய மறுமை சம்பந்தப்பட்ட விடயங்கள் போன்றவற்றையெல்லாம் கொடுத்தீர்களா என்பது பற்றி, இந்த உலகத்தில் உங்களுடைய கணவன் கேட்கவில்லை என்றாலும், உங்களுக்கு இருக்கிற அமீர் கேட்கவில்லை என்றாலும், அல்லாஹ் மறுமையில் கேட்க இருக்கின்றான். இந்த கேள்வி கணக்கின் போது இதிலே குற்றம் இழைத்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக இதற்கு தண்டனை இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு புள்ள பிறக்கிற போது இஸ்லாத்தில் தான் பிறக்குது. அந்த புள்ளைய முஷ்ரிக்காக இணை வைப்பவனாக மாற்றுவதும், அந்த புள்ளைய யூதனாக கிறிஸ்தவனாக நெருப்பு வணங்கியாக மாற்றுவதும் பெற்றோர் தான் என்று குறிப்பிட்டார்கள். எனவே தாய்க்கும் பொறுப்பு இருக்கிறது, தந்தைக்கும் பொறுப்பு இருக்கிறது, தன்னுடைய பிள்ளைய ஒரு சாலிகான பிள்ளையாக வளர்த்தெடுப்பது. எந்த அளவுக்கு என்றால், நம்முடைய வபாத்துக்கு பிறகு அமல்கள் எல்லாமே துண்டிக்கப்பட்டுவிடும். ஆனால் சில வழிகளில் நமக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு வழிமுறை என்னவென்றால், எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நாங்கள் விட்டு செல்கிற சாலிகான குழந்தைகள், அப்ப அப்படியான அந்த சாலிகான குழந்தைகள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாக இருந்தால், யா அல்லாஹ் இந்த பாப்பாவுக்கு சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் என்னுடைய தந்தையினுடைய பாவங்களை மன்னித்துடு, யா அல்லாஹ் என்னுடைய தாயினுடைய பாவங்களை மன்னித்துடு, அப்படி என்று அந்த பிள்ளைகள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாக இருந்தால், நிச்சயமாக இவர்களுக்கு இதன் மூலமாக சுவர்க்கம் கிடைக்கிறது, இவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, அந்த பிள்ளையுடைய பிரார்த்தனை மூலம் பயன் கிடைக்கிறது. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் சாலிகான குழந்தைகளை எங்களுடைய வபாத்துக்கு பிறகு உருவாக்கிவிட வேண்டும். அப்துல்லாஹி இப்னு ஹிஷாம் என்கிற நபித்தோழர் சொல்லுகின்றார்கள், அவர்கள் சிறு பராயத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை கண்டதாக குறிப்பிடுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்களுடைய தந்தை தாய் ஜைனப் பின்து ஹுமைத் என்கிற அந்த நபித்தோழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த அப்துல்லாஹி இப்னு ஹிஷாமே சிறுவனாக இருந்த போது அழைத்து சென்று அல்லாஹ்வுடைய நபியே, இவனிடத்தில் இஸ்லாத்துக்காக பையாத் செடுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை தலையை தடவி அவருக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு, இவன் சின்னவனாக இருக்கிறானே, இவன் சிறுவனாக இருக்கிறானே என்று சொல்லி அனுப்பினார்கள். இந்த செய்தி புகாரியில 2501 இலக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. அப்ப மனைவியிட கடமைகள் என்ன என்று பார்க்கிற நேரம், பிள்ளையை இஸ்லாத்துல வளர்த்தெடுக்கணும். இந்த வேலையை சஹாபியா பெண்மணிகள் செஞ்சிருக்கிறாங்க. பிள்ளைகள் வயசுக்கு வந்தோடனே அல்லாஹ்வுடைய நபிகிட்ட கொண்டாந்து, அன்றைக்கு இருந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அமீர் அவங்கள்ட்ட கொண்டாந்து, யார ரசூலுல்லாஹ் இவட்ட பைய தெருங்க, இப்படி நாம செய்யறோமா? நம்மளோட பிள்ளைகள் வயசுக்கு வந்தோடனே அமீர்கிட்ட கூட்டிக்கிட்டு விட்டு பைய தருங்கன்னு சொல்றோமா? அல்லது அந்த பிள்ளைகளுக்கு சரியான தொழுகை முறைகளை கற்றுக் கொடுக்கிறோமா? அந்த பிள்ளைகளுக்கு நோன்பு சரியான அதுக்குரிய துவாக்கள், காலமான துவாக்கள், குர்ஆன் ஓதுற விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறோமா? உலகத்தில் உள்ள படிப்புக்காக வேண்டி, உலக தேவைகளுக்காக வேண்டி நம்மளோட பிள்ளைகளை மினக்கடுத்துறோம், அதுகளுக்காக வேண்டி அர்ப்பணிப்புகள் செய்கின்றோம், இதே போல மார்க்கத்துக்கு செய்கின்றோமா? இது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாகும். அதே போன்று பெண்களுக்குரிய மூன்றாவது உபதேசம் என்னவென்றால், எந்த ஒரு முஸ்லிமான பெண்ணும் அந்நிய ஆணுடன் தனித்திருக்க கூடாது. ஒரு பெண் அந்நிய ஆணுடன், அந்நிய ஆண் என்றால் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர் தான் அந்நிய ஆண். இந்த திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட அந்நிய ஆணோடு ஒரு பெண் தனிமையில் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹ்லு அன்ன ரஜுலுன் பி இம்ராஅத்தின் இல்லா வமாஹாது மஹரம். எந்த ஒரு பெண்ணும் அந்நிய ஆணுடன் அவளுடன் கூடவே அவளுடைய மகரமான உறவு இருந்தாலே தவிர தனித்து இருக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 1341 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கிறது. அப்ப அந்நிய ஆணுடன் ஒரு பொம்பளை தனித்திருக்கிற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. இன்றைக்கு சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு பொம்பளை என்ன செய்யறா, ஆட்டாக்காரால வரச்சொல்லி போட்டு தட்டை தனி என்ன செய்யறா, பிரயாணம் போறா. இது அன்னையானோட இருக்கிற தனித்திருக்கிற ஒரு சந்தர்ப்பமாகும். அதே போல ஒரு பெண் என்ன செய்கின்றால், அன்னை ஆணுடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பில் இருக்கிறாள். இந்த நேரத்தில் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இது அன்னியானுடன் தனித்திருக்கிற சந்தர்ப்பமாகும். இப்படி செய்வதை அல்லாஹுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள். அப்படித்தான் அவசியமாக பேசணும் என்றால் அவள் தன்னுடைய மகரமான உறவை வச்சுக்கணும் பக்கத்தில். அப்ப அவங்க அனுமதியோட தான், மகரம்ன்றது பொம்புல இல்ல ஆம்புளை தான் சொல்றாங்க. சொல்லலாம் சேகல் வயது போன கிளவியில வச்சுக்கிட்டு இல்லாத பொல்லாத ஹராத்தையெல்லாம் செய்யறத நாங்க பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க என்ன சொல்கின்றார்கள் என்றால், மகரமான ஒரு ஆண் துணை கூட இருந்தா தான் ஒரு அண்ணி ஆணோட முக்கியமா இதை கலைக்கின்றா கூட கலைக்கலாம். அவரோட அப்படி தனித்து இருக்கிறத இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது கூடாது, தடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள், ஒரு ஆண் கூட அந்நிய பெண்கள் இருக்கிற அதிகமாக பெண்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு தனிமையில போகவும் போடாது. ஒரு ஆண் பெண்கள் அதிகமாக தனித்திருக்கிற ஒரு இடத்துல திடீரென்று போய் ஏற தெய்வம் இஸ்லாம் தடுத்திருக்கு. அப்ப பெண்கள் இதுல போன வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்படி ஒரு ஆம்பளை நாம ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் கழிச்சு இருக்கக்குள்ள ஒரு அண்ணி ஆண் வராருண்டா நம்ம அவரை தடுக்கணும், அவருக்கு இந்த விஷயத்த சொல்லணும், இப்படி நீங்க வரப்படாது, இது இஸ்லாத்துல அனுமதி இல்லை வந்து நாங்கள் தடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வத்துஹூல அலன்னிசா, உங்களுக்கு நான் பெண்களிடத்திலே நீங்கள் நுழைவதை எச்சரிக்கிறேன், தடுக்கிறேன் என்று கூறினார்கள். அப்போது அன்சாரிய சஹாபி கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய நபியே, அஃபராயித்த அல் ஹமுவ, அதாவது கணவனுடைய உறவினர்கள் எப்படி கணவன்ட காக்காமார் கணவன்ட தம்பிமார் காக்கடை விட்ட போலாமா, காக்கடை வைஃபூட்ட போய் இப்படி போய் வர சம்பந்தமா என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அதாவது எங்கட ஊர்ல சொல்லண்டா, காக்கா கொண்டிய போய் மச்சினன் கரால் போய் பாக்குறது இப்படி கூடுமாண்டா இஸ்லாத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட சொன்னார்கள், அல் ஹமு அல் மௌத்து, மச்சினன் மச்சங்காரன் இப்படி வாரது இது மவுத்து சொன்னாங்க, கதை முடிஞ்சு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் புகாரியிலே 5232 இலக்கத்துல பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப அந்நிய ஆம்புலண்டா அவர் ஆரண்டாலும் போறோம் உள்ளுக்கு வரையில, மச்சாண்ட தம்பி என்றாலும் சரிதான், மச்சாண்ட காக்காண்டாலும் சரிதான், யாரும் என்ன செய்யலாது, அன்னி ஆம்புலன்று சொல்ற யாரும் பொன் ஒரு பொன் தனியரிக்கக்குள்ளே வரக்கூடாது, பல பொம்புளையில் தனியரிக்கக்குள்ளே அவர் வரக்கூடாது. அப்படி வாரத்துக்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை. அப்ப அந்த பொம்புளை என்ன செய்வாங்க, தங்களை மறைச்சி பேணுதலா இருந்து போகணும் அந்த சந்தர்ப்பங்கள். அப்படி தனியை வந்து மறைச்சிக்கு இருக்கிற நேரத்தில் கூட வந்துகிட்டு சிலாக்கள் கழிச்சுக்கிறிக்க பார்ப்பாங்க. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில கூட என்ன செய்யணும், நுழையோனாம் மைனியோட என்றாலும் கூட என்ன செஞ்சிடணும், கைத்திகிரிக்கோணாம் என்று சொல்றாங்க. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நாலாவது ஒரு உபதேசத்தை பாருங்கள், அன்னிய ஆணுடன் பிரயாணம் செய்யக்கூடாது பொம்பளை. எந்த ஒரு பெண்ணும் தனக்கு கூட மகரமான ஒரு உறவு இல்லாம அன்னிய ஆணோட சேர்ந்து பிரயாணம் போவது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா துஸாஃபிரன்ன இம்ராத்துன் இல்லா வமஅஹா மஹரம், எந்த ஒரு பெண்ணும் அவளுடன் கூடவே மகரமான உறவு இருந்தாலே தவிர பிரயாணம் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு சஹாபி எழுந்திருந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, நான் ஒரு யுத்தத்துக்கு பெயர் கொடுத்திருக்கின்றேன், என்னுடைய மனைவியோ ஹஜ் என்கிற கடமையை செய்ய போறாங்க, இந்த நேரத்தில் நான் என்ன மாதிரி நடந்து கொள்றேன், இந்த மனைவி ஹஜ்ஜுக்கு போறா அவருக்கு மகரம் இல்ல, ஆனா நான் யுத்தத்துக்கு போறேன் என்ன செய்ய, அப்ப இந்த நேரத்துல இந்த மனைவி மகரம் இல்லாம போலாமான்ற மாதிரி தான் கேக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபஹுஜ்ஜ மஅ இம்ராஅதிக, நீ ஜிஹாதுக்கு வர தேவையில்லை, உன் மனைவியோட போய் ஹஜ் செய்து விட்டு வா என்று குறிப்பிட்டார்கள். சஹீஹ் புகாரியிலே 3006 இலக்கத்துல பதிவாகி பாருங்க சகோதரிகளே, ஹஜ்ஜுக்கு அவ போறா அந்த நேரத்தில் கூட என்ன இல்ல மகரம் இல்லாம போறது இஸ்லாம் அனுமதிக்கல. அந்த வணக்கத்தை செய்ய போற ஹஜ் என்கிற கடமையை செய்யற சந்தர்ப்பத்தில் அந்த அதுக்காக போற பிரயாணத்தில் கூட அன்னி ஆம்புலையோட போகக்கூடாது, மகரம் இல்லாம போகக்கூடாது. அந்த கணவர் ஜிஹாதுக்கு போறார், புனித போர் ஷஹீத், அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அதை விட இந்த பொம்பளைக்கு மகரம் தான் முக்கியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இதுகளெல்லாம் நாங்க என்ன செய்யணும், கட்டாயமா பேணிக்கொள்ளணும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாங்க பிளவுடக்குள்ளதான் பல ஆபத்துக்களை பல விபரீதங்கள் இன்னைக்கு சமுதாயத்துல பாக்குறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விஷயங்களால ஒன்று நம்மளுக்கு நல்ல பாதுகாப்பு உலகத்துல, அந்த ஆம்பளை பற்றி நம்மளை வீட்டு கட்ட மாட்டாங்க, அவதூறு செல்ல மாட்டாங்க, நம்மளை கேவலமாக பேச மாட்டாங்க, கண்ணியமாக கதைக்கப்படும். அடுத்தது உலகத்தில் இப்படி மறுமையில அல்லாஹு தால என்ன செய்வான், நமக்கு இப்படி எல்லாம் அல்லாஹ் தடுத்தத்தை தவிர்ந்து கொண்டதால அல்லாஹ் ஏவினத்தை பின்பற்றி வாழ்ந்ததால சுவர்க்கத்தை தாழ்ந்து இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைக்க இருக்குது. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, அந்த அடிப்படையில் எந்த ஒரு பிரயாணம் பிரயாணம் பண்ணா உங்களுக்கு தெரியும், எட்டு ஊர் எல்லையிலிருந்து 8 கிலோமீட்டருக்கு அங்கால போறேன் சொன்னா கட்டாயமாக எங்களோட ஒரு மகரமான உறவு வேண்டும். அப்படி மகரமான உறவு இல்ல, மகரம் உங்களுக்கு தெரியும் மகரம் அஜ்னபி என்று ரெண்டு விஷயம் இருக்குது. மகரம் பண்டா திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள், பாப்பா பாப்பாட சொந்த தம்பி காக்காமார், அதே போன்று தாய் மாமன் உம்மோட தம்பி காக்காமார் மாமாமார்கள், அதே போன்று நம்மட தம்பி காக்காமார் கூட பிறந்த தம்பி சின்னம்மா பெரியம்மட மக்கள்ல கூட பிறந்த தம்பி காக்கா, அதே போல பால் குடி உமா பால் கொடுத்த புள்ளி எல்லாரும் இருந்த அந்த மாதிரி உறவுகள் இவங்க. அதே போல கணவர் வாப்பா கணவர் வேற கல்யாணம் முடிச்சு அதுல பிள்ளைகள் இருந்த அந்த பிள்ளைகள் இவங்க தான் என்ன மகரமான உறவுகள். இது தவிர இப்படியான உறவுகள் தவிர்ந்த வேறு அந்நிய ஆண்கள் என்ன செய்யப்படாது, ஒரு பொம்பளை பார்க்கவே மேலாது, அவங்களோட தனியை இருக்கவே மேலாது, அவங்களோட பிரயாணம் போயும் கூடாது. இதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. அதே போன்று ஐந்தாவது ஒரு விஷயத்தை பாருங்க, அந்நிய ஆணுடன் ஒரு பொம்பளை பேச்சு நளினம் கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இதை தடுக்கிறான். ஒரு பொம்பளை நளினமா பேசுற அந்நிய ஆணோட நல்ல கவர்ச்சியா பேசுறது, ஒரு ஆம்பளையோட பேசக்குள்ள ஒரு பொம்பளை கடைசி வரைக்கும் தன்னை கவர்ச்சிகளை வெளிப்படுத்தப்படாது. இன்னைக்கு உலகத்துல அவ்வளவு பித்தனாவுக்கும் காரணம் இந்த பொம்பளுடைய கவர்ச்சிகள் தான். அந்நிய ஆணோட போன்ல ரகசியமாக தனிமையில இப்படி பேசுறதாலதான் என்ன நடக்குது, இந்த மாதிரி கவர்ச்சியா பேசுறதாலதான் மிகப்பெரிய பிரச்சனைகளை நாங்க பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இது சம்பந்தமா சொல்கின்ற போது, இனித்த கைத்துன்ன நீங்க உண்மைக்கு உண்மையாக அல்லாஹை பயந்து நடக்கிறார்களாக இருந்தால் ஃபலா தஹ்லன பில் கவுல், உங்களுடைய பேச்சில நளினத்தை காட்டாதீர்கள். பயத்துமா அல்லது ஃபீ கல்பிஹி மரம், எவன்ட உள்ளத்துல நோய் இருக்குமோ அவன் என்ன செஞ்சிருவான், இதனால உங்கள் மீது கவர்ச்சி அடைந்து உங்கள் வழிகெடுப்பதற்கு அல்லது மானக்கடான விஷயங்கள் ஈடுபடுவதற்கு இது வழியாக அமைந்துவிடும். எனவே மாரூபா, இந்த மாதிரி சுத்தி வளர்ச்சி கவர்ச்சி அப்படி பேசாம நீங்க வெளிப்படையான பேச்சுக்களை தெளிவான பேச்சுக்களை பேசுங்க என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல 33:32 குறிப்பிடுகின்றார். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எங்களை பேச்சுக்கள்ல நளினம் வந்துவிடக் கூடாது. ஒரு ஆம்பளை வந்துகிட்டு ஒரு செய்தியை நம்மகிட்ட கேட்டாருண்டா, நாம அதுக்கு பதில் அளிக்கின்ற போது வெளிப்படையான முறையில கவர்ச்சிகளை வெளிப்படுத்தி, நம்மள சத்தத்துல கவர்ச்சியை வெளிப்படுத்தி அவர் நம்மளை ரசிக்கிற மாதிரிக்கு இந்த மாதிரிக்கு செஞ்சிடாம நல்ல தெளிவான அமைப்புல நாம விஷயங்களை பேசி சுருக்கமா பேசி சுருக்கமா முடிச்சு விட்டோம். நாம இன்னும் அவர் நம்மளோட தொடர்பு வைக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, வழிவகுத்து விடக்கூடாது. நம்மளை அவர் பாவத்துக்கு அழைக்கிற மாதிரிக்கு நம்மள பேச்சுக்களை என்ன செய்யக்கூடாது, அமைத்து விடக்கூடாது. இது பெண்களுக்கு இஸ்லாம் சொல்கிற மிக முக்கியமான ஒரு உபதேசம். நான் என்ன சொல்ற விஷயங்களை எல்லாம் பெண்கள் பேணாததாலதான் இன்னைக்கு துன்யாவில் அவ்வளவு பிரச்சனை எவ்வளவோ நடந்து கொண்டிருக்குது. நீங்க பார்ப்பீங்க பாலியல் வல்லுறவு, பிள்ளைகள் வந்துட்டு கெடுக்கப்படுறது, சித்திரவதை செய்யப்படுறது, அல்லது இப்படி எத்தனையோ கேள்விப்பட்டீங்க. நான் இதில் உங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று ஆறாவது உபதேசம் என்னவென்றால், பெண்கள் தங்களுடைய மறைக்க வேண்டிய பகுதியெல்லாம் திறந்து கொண்டு வெளியில சுற்றி தெரியக்கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இப்படி சொல்றான், உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். வலா தபர்ரஜுல தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலா, அறியாமை காலத்துல ஜாஹிலிய காலத்துல இந்த இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்பு ஜாகிலிய காலத்துல பெண்கள் மகரம் இல்லாம ஒன்றும் இல்லாம மறைக்க வேண்டிய பகுதியெல்லாம் திறந்து கொட்டு, அந்த ஊடு இந்த ஊடு அந்த ஊரு இந்த ஊரு ரெண்டு செல்லு திரிஞ்ச மாதிரிக்கு நீங்க என்ன சுற்றி தெரியாதீங்க என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 33:33 குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரிகளே, ஏனென்றா ஒரு பொம்பளை அவுரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் மர்அத்து அவுரா. இன்னைக்கு சில பிரிவு சொல்றாங்க, முகம் கை கால் தகுந்த மற்ற உறுப்பு தானே அவுரா தான். அப்படின்னா முகத்தை காட்டலாம், கையை காட்டலாம், காலை காட்டலாம்னு கூறுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, அல் மர்அத்து அவுரத்துன், ஒரு பொம்புளே அவுரத்துன்றாங்க. அப்ப ஒரு பொம்புளோட உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரும் வரைக்கும் மறைக்கணும். திருமீதியில 1173 இலக்கத்துல பதிவாருக்கு என்ன காரணம் தலல்லாறு சொல்ல சொன்னாங்க, ஒரு பொம்புல வெளியில வெளிக்கிறங்கிட்டாவண்டா, வெளியாகி போயிட்டாவண்டா, அவங்க ஷைத்தான் மற்ற ஆண்களுக்கு அலங்கரித்து காட்டுறான். அந்த பொம்புல தங்கம் என்றாலும் சரி, தகரம் என்றாலும் சரி, கருப்பு என்றாலும் சரி, வெள்ளை என்றாலும் சரி, என்னென்றாலும் பொம்பளைய ஆம்பளைக்கு ஷைத்தான் அலங்கரித்து காட்டுறான். இதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பொம்புளண்டாவ மறைக்கப்பட வேண்டியது, பொம்புளண்டாவ அவுரத் கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதி என்று குறிப்பிட்டார். எனவே பொம்புளையல் நாங்கள் கேள்விப்படுறோம், சில சகோதரிகள் மறைக்க வேண்டிய முகத்தை உறுப்புகளை வெளிப்படுத்திக்கிட்டு அந்நிய ஆண்களுக்கு தெரிகிற மாதிரி தெரிகிறதாக கேள்விப்படுறோம். முஸ்லீம்களை கண்டா மட்டும் மூடி மறைஞ்சு கொள்றதாகவும், முஸ்லீம் அல்லாதவங்களை கண்டா மறைக்க வேண்டிய பதில திறந்துடுற மாதிரி எல்லாம் கேள்விப்படுற, இதை உண்மை போய் சரியா, இதுல குற்றம் காட்டுற நோக்கம் இல்லை. அப்படி இருந்தா அல்லாஹுக்காக தவிர்த்து கொள்ளுங்க. அதே போன்று இன்னொரு விஷயம், 7வது உபதேசம் என்னவென்றால், அந்நிய ஆண்களுடன் திரையின்றி புழங்க கூடாது. இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த சமுதாயத்தில் மீன்காரம் வந்தாலும் சரிதான், பான்காரம் வந்தாலும் சரிதான், மரக்கரைக்காரம் வந்தாலும் கணவன் வீட்டுக்குள்ள வைப்பான், மனைவி தான் வந்து இவ்வளவு ரோட்ல வந்து வாங்கிட்டு போறான். அல்லாஹ் என்ன சொல்றான் அல் குர்ஆன்ல, இந்த பொம்பளை இப்படி வந்து வாங்குறது போறது மட்டும் இல்லாம அவருக்கு எந்த திரையும் இருக்காது. முகத்தை துறந்து, கையை துறந்து, காலை துறந்து, எல்லா அமைப்பிலையும் வந்து நின்று வாங்குறத புலங்குறத நாங்க பாக்குறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், வைதா சல்து மோகுன்ன மத்தான், அந்த பெண்களிடத்தில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கேட்டால் அங்கால இருந்து கேளுங்களுக்கும் பரிசுத்தம், அவங்கள உள்ளத்துக்கும் பரிசுத்தம் என்றால் அப்ப நீங்க அவ பத்தி தவறா அண்ணாம இருக்கிறதுக்கும், அவ உங்களை பத்தி தவறா அண்ணாம இருக்கிறதுக்கும், இப்படி ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கு இது வழிவகுக்கும், கெட்ட எண்ணம் கொள்ளாம இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 53வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய தாய்மார்களே, இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும் என்றால், அந்நிய ஆண்களுடன் எந்த விதமான திரையும் இல்லாம சகஜமாக சத்தம் போட்டு சிரிச்சு கவிச்சு இப்படியெல்லாம் எங்களோட உறவுகளை வச்சுக்க கூடாது. அந்நிய ஆம்பளை அந்நிய ஆம்பளை தான், அவர் ஆறா இருந்தாலும் சரி, அவர் அமீரா இருந்தாலும் சரிதான், மௌலையா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சூசல்லாவில் சில அவங்கள்ட்ட சில சாபியா பெண்கள் வந்து தங்களுடைய பிரச்சனை முறையிட்டு இருக்காங்க. மிகவும் கண்ணியமான முறையில், மிகவும் பேணுதலான முறையில வந்து பேசி போட்டு போயிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் நாங்கள் என்ன செய்யலாம், அமீர்த்த கூட நடந்து கொள்ளணும். நாங்கள் எங்களை மகரமான உறவுகள்கிட்ட சத்தம் போடுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி போட்டுக்கொள்ள கூடாது. ஆனா இந்த சில தரிக்காக்கள் எடுத்துக்கிட்டா அவங்களோட முறியுது, அமீர் பண்ணி சொல்ற அவங்கள்ட்ட எல்லாம் இவங்க சகஜமாக பழகுவாங்க. அந்த அமீரை கொஞ்சத்திலிருந்து அவர உடம்ப தொட்டு பார்க்கறது சகல நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பச்சை வழிகேடுகளாகும். அதே போன்று 8வது ஒரு விடயம் என்னவென்றால், பெண்களுக்கு 8வது ஒரு உபதேசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று அல்லாஹ்வும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பெண்கள் வந்து தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளணும். பெண்களுக்கு மட்டுமில்லை இது, பெண்களும் பார்வையை தாழ்த்தணும், ஆண்களும் பார்வையை தாழ்த்தணும். பெண்கள் பரதா போட்டுக்கிட்டு உள்ளுக்கு என்ன செய்யலாது, முகத்தை மூடிக்கொண்டு தங்களுடைய பார்வைகளால அந்நிய ஆண்களை பார்ப்பதை இஸ்லாம் தடுக்கிறது. அதே போன்று ஆண்களும் என்ன செய்யக்கூடாது, பெண்களை பார்க்கிறதையும் இஸ்லாம் தடுக்கிறது. எனவே உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பொம்பளை தன்னை முழுமையா மறைச்சி கொள்ளணும், பார்வையை கூட தாழ்த்தி கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இப்படி சொல்றான், நபியே மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்து கொள்ளும்படியும், தங்களுடைய அதாவது மர்ம உறுப்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளும்படியும் நீங்கள் கூறுங்கள், அந்த பெண்கள் தங்களுடைய அழகு அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுங்கள். இல்லாமா லஹரமின்ஹா, அதில் தானாக தெரிவதை தவிர, வல் எவருபின அவர்களுடைய தலை முந்தானைகளால் அவர்கள் தங்களுடைய மார்பகங்கள் மீது அவர்கள் போட்டுக் கொள்ளும்படியும் நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் 24வது அத்தியாயம் அந்த அதுல 30வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். அப்ப அன்புக்குரிய தாய்மார்களே, முதலாவது அதுல சொல்ற விஷயம் பார்வையை தாழ்த்துங்கள். இரண்டாவது தங்களுடைய மர்ம உறுப்புகள் அப்ப என்ன விபச்சாரம் போன்ற மானக்கேடான விடயங்களில் ஈடுபடாம பேணிக்கொள்ளுங்க. மூன்றாவது விடயம் அழகு அலங்காரங்களை வெளிப்படுத்தணும். அப்ப அழகு என்று சொல்லக்குள்ள அவட உடல் அழகு, அதே போன்று நகை அழகு, அதே போன்று ஆடை அழகு, இந்த மாதிரியான எந்த ஒரு அலங்காரத்தை ஒரு பெண் என்ன செய்யப்படாது, வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு பொம்பளை தாவோ இஸ்லாம் கண்ணியப்படுத்துது, மூடி மறைச்சி பாதுகாத்திருக்கணும். இப்ப நாங்க பாக்குறோம் மாணிக்க கல் என்றா அதை வெளியில வச்சு திருறையில் அந்த மாணிக்கத்தை எப்பயுமே நீங்க விற்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்க மூடி மறைச்சி அதை பக்குவமா தான் வைப்பாங்க. அதே போன்று தான் அல்லாஹு தஆலா ஹூரு நயன்களை பத்தி சொல்லுகின்ற போது கூடாரங்களிலே மறைத்து வைக்கப்பட்ட அப்படியான கண்ணழகிகள் என்று கூறுகின்றான் அல்லாஹு தஆலா. அதே போன்று பல இடங்களில் அந்த மறைத்து வைக்கப்பட்ட சொல்றான் அல்லாஹு தஆலா. அந்த மறைச்சு வைச்சா தான் ஒரு ஆசை ஒன்று வரும், அதை பார்க்கணும் போல உணர்வு வரும், தேடல் வரும். அந்த மாதிரி பெண்கள் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சு கண்ணியப்படுத்திருக்கேன். இன்றைக்கு அதை திறந்து திரிஞ்சு கேவலப்படுத்தப்பட்டதால இன்றைக்கு சமுதாயத்தில் பெரிய சீரழிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். எல்லா விளம்பரங்களையும் பொம்புளட விளம்பரம் தான் இன்னைக்கு. அப்ப இது காரணம் பெண் சமுதாயம் தான். இந்த மாதிரியான கெட்ட துனியாவில இருந்து அல்லாஹ் ஒரு சிலரை நம்மளை பாதுகாத்திருக்கான். அந்த சிறிய கூட்டமா தான் நாங்க இருந்துக்கிறோம். அல்லாஹ்தான் அல் குர்ஆன்ல சொல்றான், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்துவ மிக சொற்பமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த ஒரு கூட்டத்தில் நாங்க இருக்கிறோம். அல்லாஹ் கிருபையால இந்த மாதிரி மானங்கட்ட தோஷம் இல்லாத மறைக்க வேண்டிய பகுதிகளை எல்லாம் திறந்து செய்த இந்த சமுதாய அமைப்பில் இருந்து காப்பாற்றி மானமாக பேணுதலாக பக்குவமாக வாழ்ற ஒரு சமூகமா நம்மளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறோம். அதுக்கு அல்லாஹ்க்கு நாம நன்றி செலுத்தோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், தானாக தெரிகிறதை தவிர மற்ற எல்லாத்தையும் மறைங்க. அப்ப இன்னைக்கு முகத்தை திறந்து போறாங்க, கையை திறந்து போறாங்க, காலை திறந்து போறாங்க, கேட்டா தானா தெரியுதா? அதை மறைச்சா தானே அது தெரியாம விடும். அதை திறந்து போட்டுட்டு சொல்றாங்க இது தானாக தெரியுதுன்னு சொல்லி. அல்லாஹ் சொல்றான், நீங்க மூடுங்க மறையுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பொம்பளை முழுமையா மறைக்கப்பட வேண்டிய வேலை. அதுல தானா தெரியுது. இப்ப ஒரு பொம்பளை மறைச்சி போறா, திடீரெண்டு காத்துக்கு அடிச்சு முகத்திலே ஒரு பக்கம் ஆக்கிட்டு முகத்துல சுண்டு இருக்கு, அல்லாஹ் கூட்டம் பிடிக்கிறேல. காலை சும்மா நடந்து போறா, திடீரெண்டு காத்துக்கு அப்படி ஆயிட்டு ஒரு அவுரத்தை வெளிப்பட்டு இருக்கு, அல்லாஹ் கூட்டம் பிடிக்கிறேல. இது தானே தானாக வெளியாகிறது. இது முகத்தை புல்லாவ திட்டமிட்டு திறந்து போட்டு, முகத்தை திட்டமிட்டு மூடாம இருந்து போட்டு, காலை திறந்து கையை திறந்து போட்டு செல்றா, தானாக தெரிகிறதே தவிரியான். அப்ப இதுதான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் மிக பிழையாக விளங்கப்படக்கூடிய விஷயங்கள். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, மிக பேணுதலா நாம இருக்கணும். அதே போல பாருங்க, அல்லாஹ் தொடர்ந்து வந்த வசனத்துல சொல்றான், வலா யுபுதீன ஜீனத்தை உன்ன இல்லாரி புஊலத்துகின்ன, அந்த பெண்கள் தங்களுடைய அழகு அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் சிலருக்கு தவிர. அப்ப நாங்க எங்களை அழக யாருக்கு வெளிப்படுத்தலாம், எங்களை நாங்க யாருக்கெல்லாம் மறைக்க தேவையில்லை என்று சொன்ன, முதலாவது கணவனுக்கு மறைக்க தேவையில்லை. ஒரு பொம்புல அவ அழகா சோடிச்சுக்கிட்டு நிக்கலாம், தாய் தந்தைக்கு முன்னால, அதே போன்று கணவனுடைய தந்தை மாமாக்கு முன்னால, அதே போல தங்களுடைய ஆம்பளை பிள்ளைக்கு முன்னானு, அல்லது ஆம்பளை பிள்ளையோட பிள்ளைகள் அதாவது மகண்ட பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு முன்னானு, அதே போன்று தன்னுடைய கூட பிறந்த சகோதரன்கள், அதே போன்று சகோதரனுடைய பிள்ளைகள், சகோதரனுடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே என்ன செய்யலாம், ஒரு பெண் தன்னை மறைக்க தேவையில்லை. அதே போன்று சகோதரிகளினுடைய பிள்ளைகள் அவருக்கு முன்னாலேயும் மறைக்க தேவையில்லை. அதே போன்று ஏனைய தன்னை போல பொம்பளைகளுக்கு முன்னாலேயும் என்ன செய்ய தேவையில்லை, மூத்த மூடணும், கையை மூடணும், காலை மூடணும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லல. அதே போன்று தங்களுக்கு வழக்கரம் சொந்தமான அடிமை ஆண்களையும் இருப்பாங்க அடிமைகள். அப்படி இப்ப இல்ல, ஒரு இஸ்லாமிய கிலாபத் வந்தா ஆண்கள் நமக்கு வேலைக்கு ஆண்களை வச்சுக்கலாம் அடிமைக்கு. இந்த மாதிரியான அடிமைகளையும் அவங்க மறைக்க தேவையில்லை அடிமைகளுக்கு மத்தியிலும். அவித்தாபியின கைர உனில் இருப்பா, ஆசை இல்லாமல் ஆண்கள் இருந்து இஸ்லாக்கள் இருப்பாங்க. வயது போயிருக்கும், ஆனா அவங்களுக்கு எந்த பக்குவம் இருக்காது, ஆசையும் இருக்காது, இச்சையே இருக்காது, அந்த கதகா தெளிவெல்லாம் கைமாட்டா அவங்களும். இந்த மாதிரி ஆக்களுக்கு முன்னாலேயும் அதே போன்ற சிறு பிள்ளைகள் பெண்களுடைய அவுரத்தில் சம்பந்தமாக தெரியாதாக்கள், இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு மத்தியிலையும் என்ன செய்ய தேவை, உங்களை நீங்கள் மறைக்க தேவையில்லை என்றெல்லாம் சொல்றான். அதே போன்று வலா எவ்வளவு அருகிலுகின்ற பொம்பளைகள் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ் வலியுறுத்துறான் பாருங்க. தங்களை கால பூமியில அடிக்கணும், அந்த பொம்பளை மறைத்திருக்கிற பகுதிகள் வெளியில தெரியணும்ன்றதுக்காக காலை அடிச்சு அப்படி எல்லாம் பொம்பளை நடக்கணும். வதூபு இலல்லாஹி ஜமீஆ, ஐயுஹல் முஃமினூன், முஃமின்களே நீங்கள் எல்லோருமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சு மீண்டு கொள்ளுங்க, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். அப்ப இவங்க உழவு இருந்தான் என்ன நாங்க பார்க்க முடியுமா? நாக்கம் இவங்களுக்கு மட்டும்தான் மறைக்க தேவையில்லை, இது தவிர்த்த மற்ற எல்லாருக்கும் என்ன செய்யணும், கட்டாயம் மறைக்கணும். அதே போன்று அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, 9வது ஒரு உபதேசம் என்னவென்றால், அவுரத்தை வெளிப்படுத்துகிற ஆடைகள் கூடாது. ஒரு பொம்பளை தன்னை உடம்ப முழுமையா மறைக்கிற உடுப்பு தான் போடணும், தன்னை உடம்ப வெளிப்படுத்துகிற ஆடைகளை ஒரு காலம் அணியக்கூடாது. இஸ்லாத்துல தடுக்கப்பட்டு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்திருக்காங்க பாருங்க, சின்பானிமின் அகலின்னார், நரகவாசிகள் என்று ரெண்டு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள். இவங்க நரகம் போவாங்க இந்த ரெண்டு சாராரு. லம் அரஹுமா, நான் அவர்களை கண்டது கிடையாது, ரசூலுல்லாஹி காலத்துல அப்படி இருக்கல போல அதெல்லாம் சொல்றாங்க. ரெண்டு கூட்டம் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் நரகம் போவாங்க, அவங்கள நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அதுல ஒன்று கௌமும் மாஹும் சியாத்தும் கதுனாமில் பக்கர், அதாவது இந்த மாட்டினுடைய பால் மாதிரி சாட்டைகளை தங்களுடைய கையில வச்சுக்கிட்டு சிலர்கள் இருப்பாங்க. அவங்க எவ்வளவு மூணு பிகா அண்ணாஸ், மக்களுக்கு அந்த சாட்டையால அடித்துக் கொண்டு இப்படி இருப்பாங்க. மாற்ற வால் மாறி சாட்டைகளை தங்களுடைய கைகளில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள், இதற்கொண்டு மக்களுக்கு அடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் நான் இதுவரைக்கும் பார்க்கல, இவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க, இவங்க நரகத்துக்குரியவர்கள். இது ஒரு சாரா. இரண்டாவது சாரா, இதைத்தான் பெண்கள் கவனிக்க வேண்டும். பெண்கள் காசியாத்துன், உடுப்பு போட்ட பெண்கள், ஆனால் ஆரியாத்துன், அந்த உடுப்பு போட்டிருப்பாங்க அவங்க நிர்வாணிகளாக இருப்பாங்க, உடுப்பு போட்டிருப்பாங்க உள்ளுக்கு இருக்கிற முழுவும் வழியில வளர்ந்து. முமீலாத்துன், ஆண்களை தங்களின் பால் சாய்த்து எடுக்கக்கூடிய அங்க அசைவுகளை வெளிப்படுத்தக்கூடிய பெண்கள். மாயிலாத்துன், ரூசகுன்ன, தங்களுடைய தலைகளையும் சாய்த்து சாய்த்து ஆண்களை தங்களுடைய பக்கம் ஈர்த்து கொள்வதற்காக உடம்பையெல்லாம் ஆட்டி ஆட்டி இப்படி சில அமைப்பில் சில பெண்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி உடுப்பு போடுறவங்க தங்களுடைய உடம்ப அசைத்து நடக்கிற இந்த மாதிரி பெண்கள், அப்ப ஒரு பொம்பளை போனதெல்லாம் போகணும், தேவையில்லாத பில்டப் எல்லாம் போடாம நம்மளை இயற்கையான அமைப்பில் வைத்துருவோம். அப்ப இறுக்கமான ஆடை அணிஞ்சாலும் என்ன நடக்கும், அவுரத்தை சரியா மறைபட மாட்டாது. மெல்லிய துணியலால நாங்க உடுப்பு போட்டால் என்ன நடக்கும், அவுரத்து சரியா மறைபட மாட்டாது. அப்ப நல்ல விசாலமான நல்ல உடுப்பு உடம்ப மறைக்கிற ஆடைகளை நாம அணிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் காப்பாத்தோட நாம நரகம் போறதுக்கு இந்த சத்திய கூட்டத்துக்கு வரல. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, இந்த பொம்பளைகள் எப்படி என்று சொன்னால், தங்களுடைய ஆடைகள் மூலம் இவர்கள் இந்த ஒட்டகத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கிற அந்த ஒரு சேனம் என்று சொல்ற பகுதி, அந்த மேலுக்கு இருக்கிற ஒரு துண்டு, அது எப்படி வலது பக்கம் இடது பக்கம் அசைந்து போகுமோ, இது மாதிரி இப்படியான அவுரத்தை தெரிவிக்கின்ற வெளிப்படுத்துகிற ஆடைகள் அணிந்துக்கிட்டு தன்னை தலையை மங்காலையும் மிஞ்சாலையும் அசைச்சு அசைச்சு இவங்க நடக்கிறாங்க. இவங்களுடைய நிலைமை என்னவென்றால்லா எது ஹுல்னல் ஜன்னத்தை, இந்த மாதிரியான ஆடை அணிந்தும் நிர்வாணிகள், அங்கே அசைவுகளை வெளிப்படுத்தி அந்நிய ஆண்களை கவர்ந்தெழுக்கிற பெண்கள், இவர்கள் சுவர்க்கம் போக மாட்டார்கள். அந்த சுவர்க்கத்தின் மனத்தை கூட இவர் நுகர மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொல்றாங்க, அந்த சுவர்க்கத்தினுடைய மனம் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால அது வீசிட்டு இருக்கு. ஆனா என்ன நடக்கும், அப்படி வீசுற அந்த மனத்தை இவங்களுக்கு நுகர முடியாது. அப்ப சொர்க்கத்துல மனத்தையே நுகரையிலான சொர்க்கத்துக்கு போகலாமா? போக மாட்டாங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்ல சொன்னாங்க. என்ன காரணம், உடுப்ப ஒழுங்கா போடல. அப்ப பையத்து செஞ்சிருக்கிறேன், ஜமாத்துல் முஸ்லிமில் இணைஞ்சிருக்கிறேன், அமீருக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிப்பட்டு இந்த மாதிரி ஆடைகளை அறகுறை அணிஞ்சு அங்க அசைவுகளை வெளிப்படுத்தி அந்நியான கவர்ந்திருக்கிற மாதிரிக்கு இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட மாதிரிக்கு இருந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் காப்பாற்றணும். நாம செஞ்ச பையத்துல பிரயோசனம் இல்ல, நாம ஜமாத்துல் முஸ்லிமில் இருக்கிறோம் சொல்லி கொள்றதுல பிரயோசனம் இல்ல. அவங்க டிரெக்டா நரகம் போறாங்க. சொர்க்கத்துல மனத்தை கூட நுகர மாட்டாங்க, சொர்க்கம் போகவே முடியாது. இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமில் 2128வது இலக்கத்துல பதிவாயிருக்கு. நவுது பில்லா, அல்லாஹ் பாத எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் என்பதை பாருங்க சகோதரிகளை. அப்ப நாம மட்டுமில்ல, நம்மட பிள்ளைகளுக்கு தெரிவு செஞ்சு கொடுக்கிற ஆடைகளையும் நல்ல போன்றதில்லாத ஆடைகளா கொடுக்கணும். இப்படி லிபாசு தக்வா தாலிக்க ஹைர், தக்வாவுடைய ஆடை அதுதான் மிக சிறந்த என்று அல்லாஹ் சொல்றார். இது பொம்பளைகளுக்கு மட்டுமில்ல ஆண்களுக்கும் தான். ஆண்களும் நல்ல ஆடைகள் அணியணும். சிலாக்களை பார்க்கலாம், தொழுகைக்கு வரக்குள்ள சின்ன பிள்ளைகள் விளையாடுற போற பிள்ளைகள் போடுற உடுப்பெல்லாம் அவருக்கு வராங்க. அப்ப பொம்பளை வேலை எல்லாம் போனதெல்லாம் கட்டுப்படுத்தணும். கணவன்மாருக்கு சொல்லிக் கொடுக்கணும், இந்த ஷர்ட் உங்களுக்கு செப்பம் இல்ல, இது உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இதை விடுங்க, இந்த ஷர்ட்டை போடுங்க, நல்ல புல்காய் ஷர்ட்டுகள், நல்ல பெரிய ஷர்ட்டுகள் இப்படி கொடுங்க. என்ன நோக்கம் பண்ண, நாம சொர்க்கம் போறது தான். நம்ம கொஞ்சம் 1000 வருஷம் வாழ வந்த ஆக்கள், எத்தனையோ பேரை பார்த்துட்டு நம்மளோட கூட இருந்தாக்கள், பக்கத்து வீட்டுல இருந்தாக்கள், நம்மளோட உம்மா பெரியம்மா சின்னம்மா எத்தனையோ பேர் மௌத்தா போயிட்டாங்க. நம்மளுக்கு முன்ன வயது போயிட்டு இருக்குது, நமக்கு வர வருத்தங்கள், நம்ம வாழ்க்கையிலே வராத வருத்தங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, திடீர் திடீரென மரணங்கள் ஏற்பட்டு சின்ன பிள்ளைகள் என்று பார்க்க இயலாம இருக்குது, பெரியாள் என்று பார்க்க இயலாம இருக்குது. ஆரோக்கியம் இல்லா உள்ளாக்கள், ஆரோக்கியம் இல்லாதக்கள் யாரையும் இந்த மரணம் விட்டு விடுவதாக இல்லை. அல்லாஹ் அதனால தான் அல் குர்ஆனில் சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அனுபவித்தே தீரும். அதே போன்ற இன்னொரு அல்லாஹ் சொல்றான், நீங்க விரண்டு ஓடுறீங்களே அந்த மரணம், ஃபைன்னஹு முலாகீக்கும், உங்களை வந்து சந்தித்தே தீரும். ஃபைனல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும், நீங்க விரண்டு போறீங்களே மௌத்து, பாப்பா எனக்கு நான் மௌத்து வந்துடப்படா, நான் இப்ப மௌத் ஆயிடப்படா, கொஞ்ச காலம் இருந்து போட்டு தான் போய் ஒன்று பண்ணாமல நேற்றுக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான், குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும், எந்த மௌத்து வரப்போனாண்டு விரண்டு ஓடுறீங்களோ அந்த மௌத்து உங்களை வந்து சேர்ந்தே தீரும், வந்து அடைந்தே தீரும் என்று நம்பியை நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மௌத்து வார நேரத்தில் நம்ம அந்த சொர்க்கத்துக்குரிய ஆக்களா இருந்துடணும். அப்ப ஒரு முஸ்லீம் மௌத்தாறதுக்கு தயாரா இருக்கணும். அப்ப தயாரா இருக்கிறண்டா என்ன, நல்லா வாழ்ந்தாச்சது. நம்ம ஒவ்வொரு நாள் நித்திரைக்கு போகக்குள்ளேயும் நினைச்சி போகணும், அடுத்த நாள் எழும்புவோமோ தெரியா. எனவே அடுத்த நாள் எழும்பாம நம்மளோட உயிர் அல்ல அப்படியே கைப்பற்ற விஷயம் முடிஞ்சு. அதே போல 10வது ஒரு உபதேசம் என்னவென்றால், வெளியிலே செல்லும் போது ஒரு பெண் மனம் பூசிக்கொண்டு செல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுமா இம்ராத்தின் இஸ்தஅத்தரத், யாராவது ஒரு பொம்பளை மனம் பூசிக்கொண்டு, அத்தர் பூசிட்டு, அத்தர் அல்லது குளோன் பேபியம் என்னெல்லாம் வருது இன்னைக்கு சொல்றாங்க, இது பெண்கள் பாவிக்கிறது, இது இந்த இது பாவிக்கலாம்னு கடக்காரன் சொல்லி கொடுக்குறான். கடக்காரன் இதை பாவிக்கலாம்ட, நாம பாவிக்கலாமா? அல்லாவுடைய தூதர் சொல்லிக்காங்க, இது மனம் பூசுறது எல்லாம் மனம் தான், அது சின்ன மனமா இருந்தாலும் சரி பெரிய மனமா இருந்தாலும் மனம் தான், அதை பாவிக்கப்படா. வீட்டுல பாவிக்கிறத பத்தி சொல்லல ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, சும்மா மர்ரத் அலல் கவும், பிறகு அவள் ஒரு சமூகத்திடத்துல நடந்து செல்வாள் என்றாள். நோக்கம் இந்த மனத்தை மற்ற ஆண்கள் அந்த கூட்டத்தினர் நுகர வேண்டும், தன் மனத்தை மற்றாக்களும் பார்க்கணும், அவங்களும் தன் மனத்தை நுகர்ந்து பார்க்கணும் என்று விரும்புவாளாக இருந்தால் அவள் ஒரு விபச்சாரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்னு ஹிப்பான் என்கிற கிரந்தத்தில் 4424வது இலக்கத்தில் பதிவாகிச்சு. அப்ப மனம் பூசிட்டு ஆக்களுக்குள்ள தெரிகிற ஒரு பொம்பளை, இதனுடைய நோக்கம் இந்த மனத்தாக்கல் நுகரணும் என்று இருக்குமா இருந்தா அவள் விபச்சாரி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போன்ற அகமது என்கிற கிரந்தத்திலையும் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கின்றது. பதினோராவது உபதேசம் என்னவென்றால், அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தாம்பத்திய உறவுக்கு அழைக்கின்றான். என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெண்ணுக்கு அந்த மாதாந்த ருது இப்படியா ஏற்படுற நிலைமைகள், அழுத்த வருத்தவாதங்கள், இந்த மாதிரி புரிந்துணர்வுடன் அவர்கள் இதை நடந்து கொள்ள வேண்டும். கணவன் தான் மனைவியின் தான், தன்னை மனைவிக்கு கஷ்டம் என்றா கணவன் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆரோக்கியமாக இருக்கிற போது, அவளுக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கிற போது தன் தேவையை நிவர்த்திப்பதற்காக கணவன் அழைக்கிறான். இப்ப பொம்பளை ஏழாண்டா அவன்டா, இப்படி செய்வதை இஸ்லாம் தடுக்கிறது. அப்ப கணவன் உறவுக்கு அழைத்தால் மறுக்க கூடாது. ரசூலுல்லாஹ் எப்படி இதை சொன்னாங்கண்டா, இதா தார் ரஜுலு இம்ராஅத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு கணவன் தன் மனைவியை தன்னுடைய தேவைக்காக, பாலியல் தேவைக்காக வேண்டி, தாம்பத்திய உறவுக்காக வேண்டி அழைத்து, ஃபஅபத், அந்த பொம்பளை எனக்கு ஏழாண்டு மறுத்து விட்டாள் என்றால், ஃபபாத கல்பான அலைஹா, அந்த கணவனும் கோபத்தோட, நம்ம இப்படி அழைத்து இவள் வரலையே என்று வெறுப்போட கோபத்தோட தூங்கி விட்டான் என்றால், லஅனத்ஹா அல் மலாஇகத்து ஹத்தா துஸ்பிஹ, இந்த பொன் காலியாகிற வரைக்கும் இவளுக்காக வேண்டிய மலக்குகள் சாபமிட்டுக் கொண்டே இருப்பார்களாம். என்ன காரணம்? மலக்குகளுடைய சாபம் இந்த பொம்பளைக்கு கிடைக்குது. யாரு பொம்பளை? கணவன் தன் தேவைக்கு அழைத்தும் போகாத பொம்பளை. அப்ப கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்று என்னென்னா, அவரோட பாலியல் தேவைகளை பூர்த்தி செய்யறது. இதுக்கு தான் நம்மள அவர் மனைவி அடுத்திருக்கிறார். அவ இதனுடைய நோக்கம் என்ன? அவர் விபச்சாரம் போன்ற மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து தவிர்ந்து கொள்றதுக்கு அல்லாஹ் தலை இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நாம அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கலண்டா என்ன நடக்கும்? மலக்குகளுடைய சாபம் நமக்கு இறங்கும். அப்ப மலக்குகள் சபிச்சா சின்ன விஷயமா? அது அவங்க பாவம் செய்யாதவங்க, அல்லாஹ் இடத்துல கேட்டாங்கன்னா உடனடியா கிடைக்கும். எனவே அப்படிப்பட்டவங்க மலக்குகளுடைய சாபங்கள் நமக்கு வராம இருக்கணும்டா. கணவன் தன்னுடைய தேவைக்கு அழைக்கிற நேரம் மனைவி உடனடியா பதில் அளிக்கணும். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில பதிவாயிருக்குது, 3237 இலக்கம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, இன்னொரு 12வது நல்லுபதேசம் என்னவென்றால், கணவன் மனைவி உறவு விடயங்களை ஒரு காலமும் வெளியில சொல்லக்கூடாது. கணவன் வந்து மனைவியோட நான் இப்படி செஞ்சேன், இந்த மனைவி விஷயங்கள் இப்படி இப்படி என்று சொல்லி சொல்லவும் கூடாது. மனைவி போய் கணவனை பற்றி மற்ற பெண்கள் இடத்துல இப்படி அவர் இப்படி இப்படி எல்லாம் என்னோட உறவு வச்சு கொள்ற அப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது. இந்த தாம்பத்திய உறவு பற்றிய தகவல்களை கடைசி வரைக்கும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, இதுகள் சம்பந்தமாக வெளியில வந்து இப்படி பேசுறத இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அஷர்ரின் நாஸி இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அல்லாவிடத்திலே மிக கெட்ட அந்தஸ்தை உடையவன், மிக மோசமான அந்தஸ்தை உடையவன் யார் என்றால், அர் ரஜுல் யுஃபு இலா இம்ராஅத்தி, ஒரு ஆம்பளை அவன் தன்னுடைய மனைவியுடன் வெளிப்படையாக உறவு வைக்கின்றான். வத்துஃபு இலைஹி, அவளும் இவனை நம்பி தன்னை வெளிப்படுத்தி கொண்டு உறவில் ஈடுபடுகிறார்கள். சும்மா என்ஷுரு சிர்ரஹா, பிறகு தன்னுடைய ரகசியங்களை எல்லாம், அவளுடைய ரகசியங்கள், அந்த குடும்ப வாழ்வு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை எல்லாம் இவர் வெளிப்படுத்துவார் என்றால், இவர் மிக மோசமான ஒருவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்கல்ல மறுமையில மிக கெட்ட அந்தஸ்தை உடையவர் என்று கூறினார்கள். சஹி முஸ்லிமில் 1437 இலக்கம். இன்றைக்கு இருக்கிற உலகம் என்னென்றா, இதான் நாகரிகம். குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறத சீடியாக எடுத்து அதை விற்று அதை இன்னொருத்தனை காட்டி சந்தோஷப்படுற கேவலமான ஒரு உலகத்துல நான் வாழ்ந்துக்கிறேன். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாத்து இந்த சத்திய இஸ்லாத்துல சேர்த்திருக்கிறான். இன்றைக்கு நிறைய ஜாஹிலியத்துல உள்ளவங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறத போய் தன்னை கூட்டாளிமாரோட சொல்லி, தன்னை முதலிரவு எப்படி இருந்துச்சு, மற்ற விஷயங்கள் எப்படி இருந்துச்சு எல்லாம் சொல்லி அவங்க அதுல இன்பம் கொண்டாடுறத நாங்க பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரியான கேவலமான நிகழ்வுகள் முஸ்லீம்களாய் எங்களிடத்துல வந்துவிடக் கூடாது. அதே போன்று 13வது ஒரு நல்லுபதேசம் பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடியது, கணவன் உபகாரங்களை மறந்து நன்றி கட்டதனமாக ஒரு பொம்பளை பேசப்படா. காலமெல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்து ஓட்டும், கடைசி நேரம் அவருக்கு நோய் வருத்தவாத கிடக்குள்ள, நீ என்ன செஞ்சாய், எனக்கு நல்ல தொழில் செஞ்சு பறக்கத்தா உழைச்சி கொடுத்து போட்டு திடீரென்று அவருக்கு வருத்தம் நோய் என்றைக்குள்ளத்துக்கு பிறகு வீட்டில் அவருக்குள்ள உன்னால எனக்கு என்ன லாபம் என்று நன்றி கட்ட சனமா பேசுறது. அதே போன்று அந்த பெண்கள் சபிக்கிறது, இதுவும் கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, மீராஜின் போது எனக்கு நரகத்தை எடுத்து காண்பிக்கப்பட்டது. அந்த நரகத்திலே அதிகமாக பெண்கள் இருப்பதை நான் பார்த்தேன் என்று கூறினார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எக்ஃபுர்னா, இந்த பெண்கள் நிராகரிக்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அயக்ஃபுர்னா பில்லாஹ், அல்லாஹுவை அவர்கள் நிராகரிக்கிறார்களா என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எக்ஃபுர்னல் அஷிர, கணவன்மாரை நிராகரிக்கிறாங்க. எப்படி கணவன்மாரை நிராகரிக்கிறாங்க? வயக்ஃபுர்னல் யஹ்சான, கணவன் ஏதாவது நன்மை செஞ்சா அந்த நன்மைகளை நிராகரிக்கிறார்கள். எப்படி நிராகரிக்கிறாங்க? லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன அத்தஹர ஸும்ம ரஅத் மின்க ஷைஅன் காலத் மா ரஐத்து மின்க கைரன் கத். ஒரு பொம்பளைக்கு காலமெல்லாம் நீ நல்லது செய்து விட்டு அந்த பொம்பளைக்கு ஊடு வாங்கி கொடுத்துருப்பாய், காணி வாங்கி கொடுத்துருப்பாய், நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாய், எல்லாம் செஞ்சு கொடுத்து 10 வருஷம் 20 வருஷம் என்று வாழ்ந்ததுக்கு பின்னால ஒண்ணுல ஏதாவது ஒரு தவற ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் அவள் கண்டால் என்ன சொல்கின்றாள்? உன்னால எந்த ஒரு லாபமும் எனக்கு இல்லை, உன்னிட்ட இருந்து ஒரு சதமும் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாள். அப்ப அந்த அவ்வளவு காலம் அவன் செஞ்ச நன்மைகளை மறந்து இவள் பேசுறதாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர்கள் கணவரை நிராகரிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறத பார்த்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது உண்மையான சம்பவம், இதை நாம நம்பணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே ஒரு கற்பனையில நமக்கு வந்து மார்க்கம் செல்லல, அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு, ஒரு நெருங்கிய உறவு ஒன்று இருந்து. எப்படி பாருங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பார்க்க வச்சிருக்கான், நரகத்தையும் கொண்டே பார்க்க வச்சிருக்கான். அங்க சொர்க்க மௌத்தா நாக்கள் வந்து நம்மளுக்கு இன்றைக்கு ஒன்று செல்றதுக்கு அவங்களுக்கு இல்லாத அந்த சக்தி அவங்களுக்கு கொடுக்கப்படலை. நம்மளோட குடும்பத்தில் எத்தனை மௌத்தா போயிருக்காங்க, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்கண்டா, அந்த விஷயங்களை நமக்கு சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க. அவங்க கற்பனையில சொல்லல, எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டியிருக்காங்க அவங்களுக்கு. மீராஜில போய் சொர்க்கம் வேண்டா, என்ன நரகம் வேண்டா, என்ன எல்லாத்தையும் பார்த்து போட்டு வந்து நமக்கு சொல்றாங்க. நான் நரகத்துல பெண்கள் அதிகம் இருக்கிறத பார்த்துட்டு வர்றேன். ஏன் நன்றி கேட்கன்னு சொல்றாங்க? நீங்க கணவனுக்கு நன்றி இல்லாம நடக்கிறீங்க, எவ்வளவுதான் செஞ்சாலும் ஒன்றும் செய்யலன்றீங்க, நன்றி கட்டதானமா பேசுறீங்க. காலமெல்லாம் அவன் ஏதாவது செஞ்சு விட்டு ஒரு நாளைக்கு நீ தவறு செஞ்சுட்டானா அல்லது குறைபாடு வந்துட்டா அதை பெருசா பேசுறீங்க, நிராகரிக்கிறீங்க, இதனால நீங்க நரகம் என்று சொன்னாங்க. புகாரியில வர ஹதீஸ் எல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். 29வது இலக்கத்துல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு சை புகாரியில. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, எங்கட வாழ்க்கையில நாங்க எங்களுக்கு எங்களை சின்ன பிள்ளையிலிருந்து உதாரணமா ஒரு 18 வயசு 19 வயசு 20 வயசுல ஒரு கணவன் பாரமடுத்து நம்மளுக்கு எல்லாம் 60 வருடம் 70 வருடம் 2 வயசு வரும் வரைக்கும் நம்மளுக்காக கூடவே இருந்து எவ்வளவு உதவிகள் செய்யறான். ஆனா என்ன செய்யறோம், பிள்ளைகள் பெருத்தோன சில பெண்கள் தங்களுடைய கணவன்மார அப்படியே கலட்டிடுறாங்க. பிள்ளைகள்கிட்ட வசதி வாய்ப்பு வந்தோடனே கணவனை வேணாண்டு செல்லிடுறாங்க, கணவனோட நன்றி இல்லாம நடந்து கொள்றாங்க. அவனுக்கு 1-7 ஆண்டு அவன் அப்படியே கலட்டிடுறான், நீ போய் தேறி. இந்த மாதிரியான நிலைமையில எங்க கொண்டே விடுவதுண்டா? அல்லாஹ் நீதியானவன், அவன் இந்த பொம்பளைகளுக்கு நன்றி கட்ட பொம்பளைகளுக்கு நரகத்தை கொடுக்கறான். இந்த பொம்பளைகள் நம்மள்ட இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், இப்படியான ஆக்களா நாம ஆயிடக்கூடாது. அடுத்தது 14வது ஒரு உபதேசம் என்னவென்றால், கணவனின் அனுமதியோட தான் ஒரு பொம்பளை என்ன செய்யணும் என்றாலும் செய்யணும். கணவன் வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள அவர் அனுமதி இல்லாம ஒரு பொம்பளை தன்னை இஷ்டத்துக்கு ஆடையலாம். எந்த அளவு கண்டா, நோன்பு பிடிக்கிறண்டா கூட கணவன் ஊர்ல இருக்காரண்டா வீட்டுல இருக்காரண்டா அந்த சுண்ணத்தான நோன்பு பிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட அனுமதி கேட்கணும். இங்க பாருங்க, நோன்பு வருது, ஆசுரா நோன்பு தாசுவா நோன்பு எல்லாம் வருது, நான் பிடிக்கலாமா அனுமதி கேட்கணும். அல்லது வேற நோன்பு நாம பிடிக்க போறோம் சுண்ணத்தான நோன்பு இல்லைண்டா கேட்கணும். கேட்டு ஓம் புடிங்க என்று சொன்னாதான் நாம பிடிக்கலாம். பரலுக்கு இல்ல சுண்ணத்தான நோன்புகளுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஹில்லு லில் மர்அத்தி அந்த ஒரு பொம்பளை அவளுடைய கணவன் அவளுடன் இருக்கிற போது அவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு பிடிப்பது அவளுக்கு ஆகுமானது அல்ல. வலா தகுதன் இல்லா பிதுனிகி, அதே போல ஒரு பொம்பளை அவர் அனுமதி இல்லாம அவர வீட்டுக்குள்ள ஆரையும் அனுமதிக்கணும். அப்ப கணவன் வீட்டுக்குள்ள ஆரம் வாரண்டா அவன் அனுமதி கேட்டு தான் வரணும். நம்முடைய இஷ்டத்துக்கு கிடந்த ஆம்பளையிலேயோ அல்லது கிடந்த பொம்பளையெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிறார். இன்றைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வர என்னண்டா, தேவையில்லாத ஆக்கள் தேவையில்லாத நேரங்களில் வீட்டுக்கு வந்து போகுது, வந்து அங்க உள்ள நோய் இஞ்சுள்ள பலாயெல்லாம் கக்கி கக்கி கடைசியில நல்லா இருக்கிற குடும்பங்களை நாசமாக்கிறது நாங்க பாக்குறோம். எனவே இஸ்லாம் என்ன சொல்லுவேன், கணவன் அனுமதிக்காத ஆக்களை உள்ளுக்கு எடுக்கணும் வீட்டுக்குள்ள. அதே போன்று சொன்னாங்க, ஒரு பொம்பளை கணவன் அனுமதி இல்லாம தர்மம் செய்யறான், கணவனுக்கு தெரியாம இளையலுக்கு கொடுக்கறான், இதுக்கு என்ன நடக்கும் தெரியுமா, அவருக்கு பாதி நன்மை தானே கிடைக்கும், மத்த மீது நன்மை கணவனுக்கு போய் சேருது. இந்த ஹதீஸ் புகாரியில 5195வது இலக்கத்துல பாதி. அப்ப தர்மம் செய்யறா கூட கேட்டு போட்டு செஞ்சா தான் நமக்கு முழு நன்மையும் கிடைக்கும், இல்லாடி பாதி நன்மை தான். நோம்பு குடிக்கிறாலும் கேட்டு செய்யணும். அப்ப நம்ம கணவனுக்கு தெரியாம ஆட்டாக்காரனோட அயர் போறது, மகரம் இல்லாம சத்தம்னா கேட்டுட்டு போனால் விட மாட்டார், மகரத்தோட போறையாண்டு கேப்பான், பிரச்சனை படுத்துவாண்டு சத்தம்னா போறது, அல்லது போன்ல ரகசியமாரோடையாவது கதைக்கிறது. நம்ம இதுகள் சகோதரிமார் செய்யறையில அல்லா பாதுகாக்கணும், இந்த சமுதாயத்துல நடக்குது இதெல்லாம். அப்ப இந்த நோய் நம்மள வந்துடக்கூடாது என்பதற்காக நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன செய்யறாலும் கட்டாயம் என்ன வேணும், கணவன் அனுமதியோட செய்யணும், அப்பதான் அவர் நெறிப்படுத்துவார். அதனால அல்லாஹ் அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார், பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பவர்கள் என்று அல்லாஹ் அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கான். இந்த பொம்புளை நிர்வாகியா மாறினத்தால முதலாவது செய்யற வேலைடா புருஷனை விரைச்சிறாள் ஓடுண்டு, ரெண்டாவது வேலை என்ன நடக்குண்டா, அந்நிய ஆம்புளை தேவையில்லாத ஆம்புளை எல்லாம் உள்ளுக்கு வாரான், அந்த பொம்பளோட மானம் போகுது, குடும்பத்துல மானம் போகுது, அவக்கிட பக்கம் ரோசம் ஒன்றுமே இல்லாம குடும்பம் சீராளியுது, சின்ன பின்ன பிறகு நாங்க பாக்குறோம். எனவே இஸ்லாம் சொல்ற மாதிரி எங்க வாழ்க்கை அமைச்சுக்கிட்டோம்டா, இன்ஷால்லா நிம்மதியா இந்த உலகத்திலையும் வாழ்ந்து மறுமையிலையும் நாங்க சொர்க்கத்தை அடையணும். அதே போன்று 15வது விடயம், இறுதியான விடயம் என்னவென்றால், அன்புக்குரிய தாய்மார்களே, எங்களோட வாழ்க்கையில நாங்க இப்ப பிரிவுகள்ல இருந்து வழிகேடுகள்ல இருந்து விடுபட்டு ஜாகிலியத்திலிருந்து விடுபட்டு இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றிருக்கோம். நாங்க என்னென்ன ஜாகிலிய பண்புகள் எல்லாம் விட்டு போட்டு வந்தோமோ அந்த பண்புகளை திரும்ப இருக்க வந்தேன்னு செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றுவோமாக இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபுகல்லுன் நாசி இலல்லாஹி ஸலாதா, அல்லாஹ்விடத்திலே மூன்று சாரார் மிக வெறுப்புக்குரியவர்கள், மிக கோபத்துக்குரிய, அல்லாட மிக பெரும் கோபத்துக்குரியவர்கள் மூன்று பேர். ஒன்று ஹரம் எல்லைக்குள்ள பாவ செயல்களை ஈடுபடுறவர்கள், ஹரம் உங்களுக்கு தெரியும் கபாவுடைய இல்லை, அங்க போய் ஹஜ்ஜி உம்ரா கண்டு போய் சில வேலைகள் செய்யக்கூடாது இஸ்லாம் தடுத்திருக்குது, அந்த மாதிரி வேலைகளை செய்யறவங்க ஒன்று. ரெண்டாவது வமுபுத்தகின் ஃபில் இஸ்லாமி சுன்னத்தல் ஜாஹிலியா, இஸ்லாத்துக்குள்ள இருந்துகிட்டு ஜாஹிலிய வழிமுறைகளை பின்பற்றுபவர், சுபஹானல்லாஹ். அதே போன்று எந்த ஒரு ஆத்மாவையும் அநியாயமா கொலை செய்யறவர், இந்த மூன்று பேரும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கோபத்துக்கும் வெறுப்புக்கும் உரியவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலே 6882வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. அப்ப நான் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி இதுதான், என்ன அது, இஸ்லாத்துக்குள்ள இருந்துகிட்டு ஜாஹிலிய வழிமுறைகளை பின்பற்றுறது. இஸ்லாமிய வழிமுறை உங்களுக்கு தெரியும், ஜாஹிலிய வழிமுறையில இருந்து இஸ்லாமிய வழிமுறை ஒரு பொம்பளை முழுமையா மூடணும், ஜாஹிலிய வழிமுறை மூட தேவையில்லை. இஸ்லாமிய வழிமுறை என்னது, ஒரு வீடுல கத்துனா இருந்துச்சுன்னா அது டாக்டர்கிட்ட போற கத்துனாச்சுக்கிற அதோட முடியுது, புள்ள வந்து அவனை வச்சுட்டோம்டா அவனுக்குரிய அந்த காயம் மாறும் பாருங்க, நம்ம கொஞ்சம் கவனமா இருந்து அதை கிளியர் ஆக்கிட்டா விஷயம் முடியுது. ஜாஹிலிய வழிமுறைண்டா என்ன, எத்தனையோ வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும், அந்த பிள்ளைக்கு அவங்க அதுக்காக வேண்டி படம் போடுவாங்க, பாட்டுகள் போடுவாங்க, ஆக்களுக்கு காட்டடிச்சு கத்துனா வைபவம் என்று சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க, ஆக்கள் இரவு பாலா வந்து போகும் மஜா வைப்பாங்க, இப்படி எத்தனையோ நடந்து கொண்டிருக்குது. இந்த மாதிரியான வழிமுறைகளை இஸ்லாத்துக்கு இருந்து பின்பற்றுறது. அதுவே திருமணம் என்று சொல்றது என்னது, வெரி சிம்பிள், அவர் ஆண் வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டாருண்டா அவங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா ஒரு நாளை திட்டமிட்டு நாங்கள் ரெண்டு பேரை சாட்சியா வச்சு அந்த திருமணத்தை வலி இருக்கிற வலியும் கூட வைக்கணும், மகரும் கொடுத்து இப்படி நடத்தி வைக்கிறதான் திருமணம். இதை விட்டு போட்டு அதுக்கு வந்து இந்த இன்றைக்கு ஜாகிலியத்தில் இருக்க நிறைய வழிமுறைகள், சீதனம் என்று சொல்லி கொடுக்கறது, மகர கொண்டை மாப்பிள்ள மாறு கொடுக்க வக்கு இல்லாம மாமினார் கொடுத்து என்னங்க 301 காசு இல்லையா உங்களுக்கு, என்னங்க நான் எதைட்டு தரேன் 301 இவர் கொடுக்கறது. அதே போல பொம்பளை மருத வண்டி போடுறேன் சொல்றது, திட்டம் கட்டுறது, இப்படி எத்தனையோ வழிமுறைகளை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இதுக்குள்ள இருந்து குரால் செய்யறது. அதாவது மரணித்த வீட்டில எத்தனையோ ஜாகிலிய பழக்க வழக்கங்களை நாங்க பாக்கிறோம். என்னது 3ஆம் கத்தம் 7ஆம் கத்தம் 20ஆம் கத்தம் 40ஆம் கத்தம் இப்படி எத்தனையோ கத்தங்கள் பாத்தியாக்கள். இந்த மாதிரி இஸ்லாத்துல இல்லாத பொல்லாத வழிமுறைகள் ஜாகிலிய பழக்கங்கள் மரணத்தின் பேரால நடக்குது. மையத்தை தூக்கிட்டு போக்குள்ள பொம்புலாம் சேர்ந்து ஓலமிட்டு ஒப்பாரி வச்சு கத்துறது, இதெல்லாம் ஜாகிலிய பழக்கங்கள். இதுக்குள்ள வந்து போட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி செய்யறவங்களை அல்லாஹ் மிகவும் வெறுக்கிறான், அல்லாஹ் கோபிக்கிறான் சொல்றான். அப்ப சொர்க்கம் போகணுமெண்டா, அல்லாஹ் திருப்தி வேணுமெண்டா, என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஜாகிலிய பழக்க வழக்கங்களை விட்டுறணும். அடுத்தது இந்த பிரதேசவாதம் வாதம் பேசுற, இதுவும் ஜாகிலிய பழக்க வழக்கம். நாங்க இந்த ஊராக்கள், நீங்க அந்த ஊராக்கள். அப்ப முஸ்லீம்கள் என்று வந்தா நம்மளுக்குள்ள பிரதேசவாதம், நம்மளுக்குள்ள ஊர் பேதம், இதில் ஒன்று விதிக்கப்படாது. நாம் எல்லாம் ஒரு சாய்ப்புள்ள மாதிரி அல்லாட அடியார்கள் என்று ஆகிடும். நீங்க அந்த ஊராக்கள், நாங்க இந்த ஊராக்கள், நீங்க பாலத்துக்கு அந்த, நாங்க பாலத்துக்கு இஞ்சால, இப்படி இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்குள்ள என்ன ஏற்படாது, பாகுபாடுகள் வேறுபாடுகள் வரக்கூடாது. அல்லாட அடியார்கள் சகோதரர்கள் இப்படித்தான் இருக்கோம் நாங்க. இப்போ அன்றைக்கு ஜாகிலிய பழக்க வழக்கங்கள் சமுதாயத்தில் இருந்துச்சு, கோத்திர வெறிகள் இருந்துச்சு. இந்த கோத்திர வேறுகள், இந்த குரு, அதே போல இந்த ஜாகிலிய பழக்கம் பெண்கள்கிட்ட அதே மாதிரி இருக்கிறது. குடும்பங்களை குத்தி காட்டி பேசுறது, உங்க வாப்பா இப்படித்தானே, உங்க உமா இப்படித்தானே, உங்களோட வாப்பா என்ன சொல்லி செஞ்சானே, உங்க உமா என்ன சொல்லி செஞ்சானே, இப்படி எல்லாம் கேவலம். இந்த மாதிரி ஜாகிலிய வழிமுறைகளை இஸ்லாத்துக்கு இருந்து பின்பற்றத அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்க. இப்படி செய்யறாக்கள் மிகப்பெரிய என்ன அல்லாஹ் கோபத்துக்குரிய சொன்னாங்க. அதே போல நிறைய இருக்கு ஜாகிலிய வழிமுறைகள். நான் ஒன்று ரெண்டு சும்மா உங்களுக்கு மேலோட்டமா சொல்லியிருக்கிறேன். மகரி பட்டவனே பெண்கள் என்ன மாட்டாங்க, வீட்டுக்குள்ள இருக்க குப்பையை வெளியில செல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஜாகிலிய பழக்கம். இஸ்லாத்துல எங்க இருக்கு இப்படி செய்யணும்? பாங்கு கேட்ட உடனே சடாண்டு தலையில ஒரு பொம்பளை என்ன செய்வா, அவளை முந்தானைய போட்டுக்குவா, மோத்தையும் மூட மாட்டா, காலையும் மூட மாட்டா, கையையும் மூட மாட்டா, ஆனா பாங்கு செல்லக்குள்ள மட்டும் தலைக்குள்ள என்ன செய்வா, தலையில முந்தானைய போட்டுக்குவா. எங்க இருக்கு இப்படி செய்யுங்கண்டு, எங்கேயுமே கிடையாது. இதுதான் ஜாகிலிய பழக்க வழக்கங்கள். அதே போல சாப்பிடக்குள்ள என்ன செய்வா, தலைக்கு மேல முந்தானைய போட்டுக்குவா. இதுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள். மருமகன கண்டவனை மூடிக்குவா, மருமகன் மகள்ற புரிச்சனார இஸ்லாம் பார்க்க சொல்லி அனுமதிச்சிருக்குது. அந்நிய ஆம்பளைகள் என்று சொல்லி இவங்களை பார்க்க போடாண்டிக்கு கிடந்த அந்நிய ஆம்பளையெல்லாம் பார்த்து போட்டு அவட மகள்ற மாப்பிளைய அவன் கண்டா மூடுற. இப்படி நிறைய ஜாகிலிய வழிகேடுகள் பழக்க வழக்கங்கள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்ற கூடாது முஸ்லிமான பெண்கள். குர்ஆன் ஹதீஸ் எதுவோ அதைத்தான் நாம பின்பற்றணும். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, இந்த அடிப்படையில நாம செயற்படணும். இப்படி செயற்பட்டு நாமளும் நல்லா இந்த இஸ்லாத்துல உறுதியா இருக்கணும். நம்மள பிள்ளைகளையும் இந்த மார்க்கத்திலேயே உறுதியா நாம வளர்த்து எல்லாரும் சொர்க்கம் போறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த அடிப்படையில வாழ்ந்து மரணிக்க வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அக்கூல கௌலி ஹாதா வஅஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தஃபிரூ இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.